திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நாம் இன்றைய காலை பொழுதிலே சிவஞான பாடியத்தினுடைய 8வது நூற்பாவிலே நூற்பாவை சிந்தித்து, அந்த நூற்பாவிலே எத்தனை கருத்துக்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். எந்த நூற்பா? அது ஏகதேச உருவமாக அமைந்த ஒன்று என்றும், இதனுடைய வழிநூல் ஆசிரியர் அதை முற்று உருவகமாக்கி அமைத்திருப்பார் என்றெல்லாம் பார்த்தோம். ஏகதேச உருவகம், உருவகம்னு அன்னது, உருவகம்னு அண்ண அதாவது உவமை என்பது உவமையையும் பொருளையும் வேறு வேறாய் நிறுத்துவது. உவமையும் பொருளையும் ஒன்றாக்கினால் அது உருவகம். இப்போ தாமரை முகம் அப்படின்னா என்ன? தாமரை போன்ற முகம். அப்போ இது தாமரை இல்லை, அதை போன்றது என்று அங்கே கேப் இருக்கு இல்லையா? அது உவமை, அது பேரு உவமை. முகதாமரைன்னு என்ன? ஆ, முகதாமரைனா முகமே தாமரை போலன்னு சொல்லக்கூடாது. முகமே தாமரை என்று அந்த வேற்றுமை நீக்கிறோம். விளங்குதா? மதிமுகம் முகமதின்னு சொல்றோமா இல்லையா? அதுபோல இங்கே அந்த வேற்றுமையை ஒழித்து சொன்னா அது உருவகம். பவளமே திருவாய் அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் என்னது? உருவகம். பவளம் போன்ற திருவாயின்னு அது ஓமை. விளங்குதா? எனவே இங்கே இது ஏகதேச உருவகமாக சொல்கிறார். அது உங்களுக்கு திருக்குறளில் தெரிஞ்ச பாட்டு தானே, பிறவி பெருங்கடல் பார்த்தோமா இல்லையா? இதில் இதில் பிறவியை கடல் என்றவர் பிறவியேன்னு சொன்னார். பிறவியே கடல் என்றார், பிறவி போன்ற கடல்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? பிறவியே கடல் என்றார். ஏன் அதை கடல்னாரு? அது காரணகாரிய தொடர்ச்சியாய் தொடர்ந்து வருதலின் அதை கடல் என்றார். விளங்குதா? என்ன காரணகாரிய தொடர்ச்சி? காரண காரியம். பிறப்புக்கு என்ன காரணம்? வினை. பிறந்ததுனால வினை செய்கிறது, வினையால் பிறக்கிறது என்று இப்படி ஒன்றுக்கு ஒன்று காரணகாரியமாய் வருதலின் அதை கடல் என்றார் இல்லையா? அப்போ அதை கடக்க செய்கிற அடிய தெப்பம்னு சொல்லலை, புனைன்னு சொல்லலை. அதனால் அதை என்ன சொல்கிறோம்? ஏகதேசம். ஒரு பகுதியை உருவகித்து ஒரு பகுதியை உருவகிக்காமல் விடுவது இல்லையா? இன்னும் குறிப்பு உருவகம்லாம் இருக்குது, அதை வெளியே சொல்லாமல் குறிப்பால் உணர்த்துவது. அதெல்லாம் அந்தந்த மாணவர்களுடைய பக்குவம் நோக்கி சொல்வது. இங்கே இந்த உடம்பு நமக்கு பிறவி கொடுத்துருக்குறான், இதை வச்சு என்ன செய்யணும்? வினையை கழிக்கணும் இனியா? வினையை கழிக்கணுமா? வினை கழுத கழிஞ்சான்னா கழியட்டான்னு அது நம்முடைய நோக்கம் அல்ல. வினையை கழிப்பது நோக்கம் அல்ல, மருந்து சாப்பிட்றது நமக்கு நோக்கம் இல்லை, நோய் தீர்வது தான் நோக்கம். மருந்து சாப்பிட்றது நம்முடைய நோக்கம் அல்ல, நோய் நீக்கம் தான் நம்முடைய நோக்கம். விளங்குதா? எனவே பிறவாமல் இருப்பது தான் நம்முடைய நோக்கம். எனவே இந்த உடம்பை கொண்டு என்ன செய்யணும்? பிறவியை நீங்குவதற்கான புனையை தேட வேண்டும், திருவருளை தேட வேண்டும். அதனால தான் நமக்கு பொற்கொழு என்கிறார். இந்த உடம்ப பொற்கொழு. பொழுனா கலப்பை. பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவது என் என்பார். வரகுக்கு உழுவது என். வரகு அதெல்லாம் என்னது? புஞ்சை பயிர் இல்லையா? மானாவாரி. இது பொற்கொழு கொண்டு எதை உழுவார்கள்? பொன்னேர் கெட்டி உழுவார்கள். உழுவாங்களா? எங்க பொன் எங்க இருக்கு? பொன்னேர் கேட்டு உழுதார்கள். யார் உழுதா? சனகர் சீதையை பெற உழுதார் இல்லையா? சிலாத முனிவர் அபர பரமேஸ்வராகிய நந்தியம் பெருமானை பெறுவதற்கு உழுதார் இல்லையா? எனவே உயர்ந்த பொருளை பெறுவதற்கு உழுதார்கள். எதை வச்சு? பொன்னேறு கட்டி. அது மாதிரி இந்த உடம்பு ஒரு பொன்னேர் என்கிறார். இதை வச்சு என்ன செய்யணும்? பிறவி நீக்கம் என்ற உயர்ந்த பயனை பெற வேண்டும். இந்த உலக இன்பமெல்லாம் வரகு, அதுக்கு போய் பயிர்தனை சுழிய விட்டு பாடுக்கு நீர் இறைத்து மிக்க அயர்வினால் ஐவருக்கு ஆற்றலாகி. யார் சொல்றா? அப்பர்சாமி சொல்றாரு இல்லையா? பயிர்தனை சுழிய விட்டு பயிர் பூரா காஞ்சிட்டு கிடக்கு. இவன் என்ன செய்தான்? விடிய விடிய தண்ணியை இறைச்சி இறைச்சி விடுதான். எங்க விடுதான்? தரிசுல இல்லையா? வயல்னா என்னது? அது சுத்தி வரப்புகள் வைத்து அதில் இருக்கக்கூடியது இல்லையா? அதை விட்டுட்டு சும்மா தரிசில விட்டோம்னா அது பாட்டுக்கு போய் நிறையவே செய்யாது. அப்போ அப்படி இறைத்து கொண்டிருந்தா என்ன கிடைக்கும்? கிடைக்கும் உடம்பு வலி கிடைக்கும். அயர்வு, மிக்க அயர்வு, அயர்ச்சி கிடைக்கும்ங்கிறாரு. மிக்க அயர்வு அதான் கிடைச்ச பயன். விளங்குதா? அதனால இந்த ஐவர், எந்த ஐவர்? புலிகள் அப்படி நம்மை செய்கின்றன என்கிறார். அதனால இங்க இந்த ஐவர் ஓரலொட்டார் ஒன்றை உண்ணலொட்டார். இந்த பெருமான நினைக்க விடமாட்டான் இல்லையா? மலரிட்டு உனதுதாள் சேரலொட்டார் ஐவர் என்பார் இல்லையா? எனவே இந்த பொறிகளெல்லாம் நம்மை இறைவனை அடைய விடாமல் தடுக்கிறது இல்லையா? இந்த புலன் உணர்வு. அதனால் இதை என்ன சொல்கிறாரு? இந்த கருவிகளை வேடர் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வேடர். அதனால் இந்த பொறிகள் இருந்ததுனால என்ன பயன் நமக்கு? இல்லை, அதை சரியான வழியில் பயன்படுத்தினா தான். எனவே தவ நெறியில் பயன்படுத்தினா அது பயனளிக்கும். இல்லைன்னா ஏன்னா வள்ளுவர் சொல்வது போல இந்த கேள்வி என்பது ஒரு செல்வம் என்பார். கேள்விய ஒரு செல்வம், அதனால் செவி செல்வம் என்பார். செவி என்ன சொல்கிறாரு? செல்வம். எதனால் ஏன் செல்வம்ங்கிறாரு? உபதேசம் ஞானங்களை கேட்கறதுக்கு வாயில் அந்த செவியாக இருப்பது பற்றி இல்லையா? வேற எதையும் செல்வம்னு சொல்லலை. அதனால் இந்த நல்லதை கேட்கலன்னு வைங்க, கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோக்கப்படாத செவி என்பார். கேள்வியால் தோக்கப்படாத செவி. காது கேக்கு, சத்தம் கேக்கு. விளங்குதா? நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, ஏதோ பேசிட்டே இருக்காரு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பேசினாருன்னு தான் தெரியல. பேச்சு மட்டும் சத்தம் மைக்கு வச்சு விட்டுருக்காங்க. அதனால அது அதனுடைய பயனை கொடுத்தாதான் அந்த பயனை நாம் அடைகிறோம். எனவே இந்த ஐம்புல ஐம்புலன்களை வேடர் என்கிறார். அப்போ நாம அந்த ஐம்பொறிகளை கொண்டு, கருவிகளை கொண்டு தவம் செய்யணும். ஏன்னா நமக்கு இந்த நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் என்பார். எனவே தவம் தான் நமக்கு, தவம் செய்தார் தன் கருமம் செய்தார் என்கிறார். அதனால இந்த கருவிகளை நாம் என்ன வழியில் செலுத்தணும்? தவ நெறியில். அப்போ இந்த தவம் செய்யணும் அப்படின்னா, நமக்கு தவம் என்பது சரியை கிரியை யோகம் என்ற வழிபாடு என்று சொல்கிறது. என்ன சொல்கிறது? சரியை கிரியை யோகம் என்ற வழிபாடு இல்லையா. இப்போ இந்த வழிபாடு நமக்கு எதை தருகிறது? இந்த வழிபாட்டை செஞ்சா எது தருகிறது? வழிபாடு ஞானத்தை தருமா? தராதா? தருமா? அந்த வழிபாடு நமக்கு ஞானத்தை தராது. வழிபாடு ஞானத்தை தராது. அப்போ என்ன தரும் வழிபாடு? ஞானத்துக்கு தகுதியை தரும். அப்போ நிலத்தை உழுதால் அது அதனால் என்ன பயன்? பயிர் தெய்வதற்கு விளைவதற்கான தகுதியை பெறும். உழுதுகிட்டே இருந்தால் அது அப்படியே பயிர் விளைஞ்சிருமா? விளையாது. விளங்குதா? நிலம் பக்குவமாகும், அப்போ தகுதியை பெறுகிறது. அப்போ ஞானத்தை விதைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து தான் தீரணும் இல்லையா. அதனால இங்கே இந்த தவம் என்ன செய்கிறதுன்னா, நமக்கு இறைவன் உணர்த்தினால் உணர்த்துவது, அதாவது அந்த பக்குவத்தை தழுகிறது. அந்த பக்குவம்னா என்னது? பக்குவம் என்ன? இந்த தவத்தை செய்யணும், செஞ்சால் நமக்கு பக்குவம் வருங்கோ. பக்குவம்னா என்னது? அதான் தவத்தை செஞ்சாச்சின்னு சொல்லுதானே, அதுக்கப்புறம் நான் தவத்தை செய்வதுக்கு என்ன தகுதியா? அதான் பக்குவம்னா என்னதுன்னு கேட்கேன். வந்தாச்சு வந்தாச்சுன்னா என்னது வந்தாச்சு? இங்கே பக்குவமாவது, பக்குவமாவது உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறே உணர்கின்ற தன்மை. உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறு உணர்கின்ற தன்மை. விளங்குதா? அதான் நல்ல தீவிர சத்தினிபாதம் பக்குவம். போங்க, எல்லாம் டிக்டேஷன் போட்டு போட்டு பழகி போச்சு. இங்கே டிக்டேஷன் பண்ணாதான் வண்டி போகுது. உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறே உணர்கின்ற தன்மை ஈண்டு பக்குவம் எனப்படும். பொதுவாக பக்குவம் அப்படின்னு கேட்டால் இங்கே இதுக்கு பக்குவம்னா, இது பொதுவாக பக்குவம்னா அதாவது அது குற்றமானால், குற்றமானால் நீங்குதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல் பக்குவம். குணமானால் விளங்குதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல் பக்குவம். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. குற்றமானால் நீங்குதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல் பக்குவம். குணமானால் விளங்குதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல் பக்குவம். எழுதி கொடுத்துருங்க சார், எதுக்கு போட்டு? போங்க. அப்போ செராக்ஸ். அதான் ஐயா சொன்னாங்க, ஒருத்தன் போய் கடையில் பழம் அங்கே போனானாம், உரிச்ச பழத்தை கொடுக்கணும், மேலே தொங்குது, அந்த பழத்தை உரிச்சிட்டு துட்டு அதில் போட்டு போனானோ அவன், அதுக்கு மேலே சோம்பேறியா இருக்கான். இந்தம்மா சோம்பேறியா இருந்து என்ன எழுதி போடுங்க என்ன? நான் அதுக்கு மேலே சோம்பேறியா இருந்து, அதாவது இப்போ நமக்கு குடம் குற்றம் இரண்டு இருக்கிறது. ரெண்டும் என்னது? சகசம். சகசம் இருவகைத்து, சகசம் இருவகைத்து, ஒன்று குணம் இன்னொன்று குற்றம். குணமானால் குணம் சிரத்தற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல். விளங்குதா? சிரத்தல்னா என்ன? குணம் விளங்குதல், பெருகுதல். அந்த குணம் பெருகுதற்கு துணை காரணம் எதெல்லாம்? இப்போ நம்ம அறிவு அப்படின்னா அது நம்ம குணம் தானே. அது பெருகுதற்கு துணை காரணம் எது? கேட்டல் சிந்தித்தல் எல்லாம் தான் இல்லையா. எனவே இறைவனை ஒப்பு மலபரிபாகம் எல்லாம் துணை காரணங்கள். எனவே அதோடு கூடுதல் தான் பக்குவம். குற்றமானால் நீங்குதற்குரிய, அப்போ விடய வெறுப்பு, இறைவனை ஒப்பு விடய வெறுப்புலாம் வருதா இல்லையா, அதெல்லாம் நீங்குதற்குரிய துணை காரணங்கள். அதனால இங்கே இந்த தவத்தை செய்கிறோம். இந்த தவத்தை எப்படி செய்யணும்னு சொன்னோம்? தவத்தை மேற்சரியை கிரியை என்னாரு. என்ன சொன்னாரு? மேற்சரியை கிரியை அப்படின்னா என்ன? உண்மை சரியை. எனவே இங்க உபாய சரிகைகளை செய்யாம உண்மை சரியையே செய்யணும். அதனால அந்த தவத்தை செய்யணும், அது நிஷ்காமிகமா செய்யணும். எப்படி செய்யணும்? நிஷ்காமிகமாக இறைவன் மீது பற்று ஒன்றே காரணமாக செய்யணும். எனவே அதுதான் நமக்கு ஐயா நேத்து சொன்னது மாதிரி மற்று பற்று எனக்கின்றி, மற்று பற்று எனக்கின்றி. எனவே இறைவன் மீது மட்டும்தான் பற்று, மற்ற பற்றெல்லாம் விட்டுறணும். அப்படி இந்த உலக உடல் பற்றுக்களையெல்லாம் விட்டு அந்த தவம் அமைய வேணும் இல்லையா? அப்படி மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பாவிச்ச உடனே என்ன ஆச்சு? பெற்றலும் அப்போ இறைவனுடைய திருப்பாதங்களை பாவித்தால் பிறப்பு வருமா அருமா? இங்க பிறப்பு உருமிட்டர. பெற்றலும் எதை பெற்றலும்? பாவிக்க பெற்றலும். என்னாச்சு? பாவிச்சா என்னாச்சு? அதுக்கு அப்புறம்ல பெற்றலும் பிறந்தேன். அப்போ திருப்பாதத்தை பாவித்தால் பிறப்பு உருமா? பிறகு ஏன் பிறந்தேன்கிறாரு பதமுத்தி? அப்ப ஆளுக்கு ஒண்ணு. இங்க இந்த பாட்டுல பெற்றலும் பிறந்தேன் என்பதற்கு நமக்கு சேக்கலார் பெருமான் சொல்கிறார். சேக்கலார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அங்கே ஞானசம்பந்த பெருமான் அந்த கூன்பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்ப்பதற்கு மதுரைக்கு போறார் இல்லையா? அப்போ அந்த மதுரை அரண்மனைக்கு அவர் செல்லும் பொழுது, கொற்றவன் தேவியாரும் குலச்சிறையாரும் தீங்கு செற்றவர் செய்ய பாத தாமரை சென்னி சேர்த்து, அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளே வேண்டு பெற்றனம் பெருமையின்று பிறந்தனம், பெற்றனம் என்று பிறந்தனம் என்கிறார். அப்போ அவங்க அன்னைக்கா பிறந்தாங்க? அன்னைக்கா பிறந்தாங்க ரெண்டு பேரும். பிறையான் சொல்றாங்க அப்படி. இங்கு பிறந்தனம் என்றதாவது பிறந்த பயனை அடைந்தோம் என்பது, விளங்குதா? அது மாதிரி அங்க பெற்றனும் பிறந்தேன் என்பது என்னது? பிறந்த பயனை அடைந்தேன், விளங்குதா? எனவே மற்று பற்று இன்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். அப்படி பாவிக்க பெற்றலும் பிறந்த பயனை அடைந்தேன். அது என்னது? அதுவே பிறவாத தன்மை எய்துதலாம், விளங்குதா? எனவே அதுதான் நமக்கு பிறப்பை அறுக்கும். எது? இந்த மற்று பற்று இன்றி சிவபெருமான் மீது பற்றும் பற்று கொண்டு செய்கிற தவம் இல்லையா? அதனால இங்கே நமக்கு இந்த நம்ம நூல்களில் சொல்லக்கூடிய வெவ்வேறு, அதாவது புண்ணிய தலங்களில் போய் தீர்த்தமாடுதல், இந்த நல்ல இடங்களில் பிறத்தல், திருக்கோயிலை தரிசனம் பண்ணுதல் இல்லையா, காசி முதலிய இடத்துல போய் இறத்தல், இதெல்லாம் இல்லையா? சில இதில் சொன்ன மாதிரி, நம்ம சிவப்பிரகாசத்தில் சொன்ன மாதிரி, இந்த நிர்வாண தீட்சை, ஞான தீட்சை பெற்றவர் நேரடியாக மோட்சம் பெறுவர் வருதா இல்லையா? பொருவில் நிர்வாணம், அது பெருமானுடைய திருவடியை சேர்வன்னு வருது. அதெல்லாம் அதுக்கு என்ன பொருள்னு சொல்றாரு? என்ன பொருள் சொல்றாரு சொல்லுங்க ஐயா. காலையில் தானே சொன்னோம், எங்க சார் எது ஞாபகம் இருக்கு? அதெல்லாம் அப்படி சொன்னா அதெல்லாம் பரம்பரையான் வழியாகும், பரம்பரையான் வழியாகுமே என்று நேர்வழி ஆகா, நேர்வழி ஆகா. எனவே ஞானம் ஒன்றுதான் வீடு பெற்றுக்கு நேர்வழி, அது ஒண்ணுதான் நேர்வழி. மற்றதெல்லாம் ஞானத்துக்கு வழி, மற்றதெல்லாம் ஞானத்துக்கு வழி. அதனால இந்த தவம் செய்தாதான் நமக்கு என்ன வரும், பக்குவம் வரும் இல்லையா. அந்த பக்குவம் இல்லாதாருக்கு உபதேசித்தால் அதனால பயனில்லை, உபதேசித்தால் பயனில்லை. அதனால நாளை புதுமணமாம் நாளரும்பை, நாளை புதுமணமாம் நாளரும்பை, நாளைக்கு பூக்கக்கூடிய ஒரு மலர், அந்த அது இப்போ எப்படி இருக்கும், இன்னைக்கு மொட்டை அரும்பா இருக்கும், அந்த அரும்பை எனக்கு இப்போ வேணுமே பூ, கோயிலுக்கு போகணும்னா இப்போ பஸ்ஸு வரப்போகுது, உடனே நீ என்ன செய்யணும், இப்போ பூத்திரணும், இப்போ பூத்திரணும், உனக்கு என்ன வேணும், தண்ணி வேணும், உரம் வேணும், நாளைக்கு இப்பவுமே போட்டிருந்தேன், உடனே நீ என்ன செய்யணும், பூத்திரணும் அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றியாச்சு, உரத்தெல்லாம் போட்டாச்சு, போட்டு பக்கத்திலிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கான், விரியுதானு. அவன் என்ன செய்தான், விரியவே மாட்டான். ஆடா பயல, உனக்கு என்னெல்லாம் செஞ்சாச்சு, நீ இன்னும் விரிய மாட்டுக்கே அப்படின்னு சொல்லி வெகுண்டு வெகுண்டு கையால் பண்ணி படிறு படித்திடணும், நீ விரியட்டானா நான் விரிச்சு விடுதேன் அப்படின்னு சொல்லி அந்த இதழ்களை பிரிச்சு விட்டாலும் மனம் வருமா, வராது, அது வராது. அதனால அங்கே இருங்கந்தம் மேவிடு என நன்னீர் சொரிந்திடினும், நாடி வெகுண்டு கையால் பண்ணி படிறு படுத்திடினும், துன்று மனம் காட்டும் பருமமுற்று இல்லையா, காதலுறும் கந்தம் மதுவும் காட்ட மலரா கணக்கே போல் என்பார். எனவே அந்த பருவம் வந்து தானா மலர்ந்தாதான் அந்த மனம் வரும், இல்லைன்னா வராது, மனம் வராது. அதுபோல பக்குவம் வந்தவனுக்கு சொன்னாதான் ஞானம் என்ற மனம் வீசும், பக்குவம் வராதவனுக்கு என்ன பெரிய உபதேசம் செஞ்சால் அது. ஆமா, எனவே அவனுக்கு என்ன வேணும், பக்குவம் இல்லாதவனுக்கு என்ன, அவனுக்கு மருந்து கொடுக்கணும். பித்தம் பிடித்தவனுக்கு கூட்டி வச்சுக்கிட்டு, ஏய் இப்படி என்னப்பா போறவனெல்லாம் கல்லை கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு சொன்னா அவன் மண்டையில் ஒரு கல்லா போட்டுருவான், விளங்குதா. அப்ப அவனுக்கு என்ன செய்யணும், மத்தகத்துல மருந்தை தேய்த்து, இதெல்லாம் நான் சொல்லல பண்டார சாத்திரம் சொல்லுது, விளங்குதா. இதென்ன எப்படி சொல்லிட்டு இருக்காரு நினைக்காதீங்க, இதெல்லாம் யாரு சொல்றா, ஆமா அம்பலவான தேசியர் சொல்றாரு. அதனால அவங்களுக்கு மருந்து தான் கொடுக்கணும், யார் வந்து பக்குவம் அடைந்தாரோ அவருக்கு தான் ஞான உபதேசம் கொடுக்கணும், விளங்குதா. எனவே இந்த அதனால இந்த பக்குவத்தை எது வரவழைப்பது அப்படின்னு சொன்னா இந்த தவம் தான். அது எவ்வளவு தவம் செய்யணும், எவ்வளவு செய்யணும், பல பிறவிகளில், பல இந்த ஒரு பிறவியில செஞ்ச தவத்தால வராது, பல பிறவிகளில் செய்யணும். அதனால அந்த தவத்தை அவ்வளவு காலம் செஞ்சாதான் என்ன வரும், தவம் வரும், அதுவும் நமக்கு அந்த பக்குவம் வரும். அதுவும் எப்படி செய்யணும், நிஷ்காமிகமா செய்யணும். ஏன்னா நமக்கு இந்த திருவானைக்கா புராத்திரெல்லாம் சொல்றாரா இல்லையா, இந்த சிலந்தியும் யானையும், சிலந்தியும் யானையும் இவங்கள்லாம் இந்த ரெண்டு பேரும் எங்க இருந்தாங்க, இவங்கெல்லாம் அந்த ரெண்டு சிலந்தியா வந்ததே, அந்த சிலந்தியும் யானையும் ஏற்கனவே கணங்களா இருந்தது. ஆமா, அவைகள் அங்க சண்டை போட்டு, அங்க சண்டை போட்டு இங்க வந்துருச்சு, இங்க வந்து சண்டை வாங்க பாடு இல்லை, விளங்குதான். எனவே இங்க இந்த ரெண்டும் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த சிலந்தி என்ன செய்யுது, அவருக்கு மேல கூரை எழுப்புகிறது, யானை அந்த அது கெட்டிய அந்த கோயிலை இடிக்கிறது, கோயிலை இடிச்சவனுக்கு முக்தி, கோயிலை கெட்டினவனுக்கு பிறவி, விளங்குதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு, அப்படி சொல்லுங்க சார், ஏன் அப்படி வந்தது, ஏன் அப்படி வந்தது, ஏன்னா இந்த கோயிலை கட்டுறது பெருமான் மீது அன்பு மாத்திரம் வச்சு கட்டணும் இல்லையா? அது கட்டும்போது ஐயோ இது உடைக்குதே, இதுக்கு உடைக்க முடியாத ஒரு கோயிலை கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி அதுதான் நினைப்பு வருதே தவிர, அப்படி ஒரு பற்று வந்துடுதுன்னா அந்த பற்றை நீக்குவதற்கு என்ன செஞ்சிருவாரு? ஒரு பிறவியை கொடுத்துருவார். அந்த பற்று என்பது ஒரு தபத்தில் உள்ள ஒரு அழுக்கு இல்லையா? நமக்கு இந்த ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம் என்று படிச்சிருக்கீங்களா சிவபிரகாசம்? அதில் சொல்லும் பொழுது துறவு அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆமாம், அந்த துறவு நிலையில் பற்றே இருக்கக்கூடாது. துறவுன்னு என்ன செய்யணும்? முழுதுமாக துறக்க வேண்டும். ஒரு சின்ன பற்று வச்சுட்டேன், என்னையா எல்லாத்தையும் துறந்தாச்சு, இந்த கோவணம் மட்டும் இருந்துட்டு பற்றா இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சா, கோவணம் ஒன்று இச்சிப்ப புகுந்ததே பந்தமெல்லாம் என்று கோவணத்து மேலே வச்ச ஆசை என்னாச்சு? அதாவது துறவிகளுக்குள்ள பஞ்ச லக்கணத்தில் ஒன்று என்னது? கோவணம். அந்த கோவணத்தை எலி கடிச்சு போடுது, காய போட்டா எலி கடிச்சிருது. அடா பாவமே, நம்ம கோவணத்தை எலி கடிக்க அப்படின்னு ஒரு பூனையை வாங்கி விட்டான். பூனைக்கு பால் ஊத்தணுமேனு ஒரு பசுவை வச்சான். பதுவை பராமரிக்க ஒரு பொம்பளைய போட்டான், அவளை பராமரிக்க கல்யாணம் பண்ணிட்டான். கடைசியில் துறவி என்ன ஆயிட்டான்? சம்சாரி ஆயிட்டான் இல்லையா? சம்சாரின்னு என்னது? பந்தம்னு அர்த்தம். சம்சாரம்னா பந்தம். எனவே துறந்தவன் பந்தமாயிட்டான், விளங்குதா? எனவே எதனால? ஒரு சின்ன பற்று. துறந்தா முற்றும் திறக்கணும் இல்லையா? எனவே அதனாலதான் அழுக்கிலா துறவு, வழுக்கிலா தபம் என்றார். அழுக்கு வழுக்கும், எங்க வழுக்கும்? எங்க வழுக்கும்? எங்க அழுக்கு இருக்கோ அங்க வழுக்கும், விளங்குதா? எனவே நம்ம அறிவில் ஒரு அழுக்கு இருந்தா என்ன செய்யும்? நம்முடைய சாதனையில் வழுக்கு வந்துடும், விளங்குதா? எனவே அது தூயதாக இருக்க வேண்டும், விளங்குதா? அதனால இறைவன் மீது பற்று மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எந்த பற்றுமே இருக்கக்கூடாது.